கர்த்தரும் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற வேத வசனம் 147வது சங்கீதம் 11வது வசனம். 147:11.
தமக்கு பயந்து
தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல்
கர்த்தர் பிரியமாயிருக்கிறார்.
இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் பிரியப்படுகிற ஒரு அருமையான விஷயம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். ஆண்டவருடைய கிருபை என்பது மிக முக்கியமான விஷயம். வேதம் முழுவதும் நீங்க கவனிச்சு பார்ப்பீர்கள் என்றால் தேவ கிருபை என்ற வார்த்தையுடைய வல்லமை ரொம்ப விசேஷமானது. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எல்லா புத்தகங்களிலும் ஆண்டவருடைய கிருபைகள் நேரடியாகவோ அல்லது சம்பவங்கள் வாயிலாகவோ நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கிருபையை குறித்து நம்ம நினைச்சு பார்த்தாலே பல விஷயங்கள் ஆச்சரியமா இருக்கும். கிருபை என்றால் ஆண்டவர் நமக்கு செய்கிற எந்த ஒரு நன்மைக்கும் நமக்கு தகுதி இல்லை என்பதை நம்ம முதலாவது உணரும். அவர் செய்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்கள், தகுதி இல்லாத ஒருவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஈவுகள், அதுக்கு பேர் தான் கிருபை. நம்ம வேலை செய்யறோ சம்பாதிக்கிறோம்னா அது கிருபை கிடையாது, புரியுதுங்களா? நீங்க செய்யறீங்க, உங்களுடைய நீங்க ஒர்க் பண்ற இடத்துல இருந்து உங்களுக்கு சேலரி கொடுக்கணும், அது கிரியைகளுக்கு வருகிறதான சம்பளம். ஆனால் ஆண்டவர் நமக்கு செய்வது எல்லாமே நம்ம அவருக்கு எதுவும் செய்யாமலே அவர் நமக்கு கிருபை செய்கிறார், புரியுதுங்களா? இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறோம் என்றால் ஆண்டவருடைய கிருபையினால் நம்ம பிழைத்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோம்னா ஆண்டவருடைய கிருபையினால் நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோம் இல்லையா? ஏன்னா எத்தனையோ விதத்தில் பார்த்தீங்கன்னா சுபாவத்தில் எத்தனையோ ரொம்ப நல்லவங்க எத்தனையோ உபத்திரவத்துக்குள்ள இருக்கிறாங்க. ரொம்ப நல்ல சுபாவம் உள்ளவங்க, தாழ்மையானவங்க, பொறுமையானவங்க, நல்ல உண்மை உள்ளவங்க, எந்த தவறான காரியங்களுக்கும் தங்களை உட்படுத்திக் கொள்ளாதவங்க, இவங்கெல்லாம் பார்க்கும் பொழுது எத்தனையோ பேர் அநேக உபத்திரவங்களில் இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் உண்டு, ஆனால் அதன் நடுவிலும் ஆண்டவர் நம்மளை நல்லா வச்சிருக்கார், நல்லா வச்சிருக்கார். அதுதான் ஆண்டவருடைய கிருபை. இந்த கிருபைக்கு நிறைய பேசலாம் பைபிள்ல, அதனால இன்னைக்கு இந்த ஒரு வசனத்தை மட்டும் தான் பேச போறோம், கவனிக்க போறோம். ஏன்னா அந்த கிருபை குறித்து நான் எப்பவுமே நினைக்கும் பொழுது நான் ரொம்ப ஆச்சரியப்படுகிற விஷயம் என்னன்னா, வேதம் முழுவதிலும் பல சம்பவங்கள், அவருடைய கிருபைகளை யாரெல்லாம் தியானிச்சாங்களோ, அவருடைய கிருபைகளை யாரெல்லாம் மகிமைப்படுத்தினாங்களோ, அங்கெல்லாமே ஆண்டவர் விசேஷமா கிருபை செஞ்சிருக்கிறார். தம்முடைய கிரியைகளையும் வல்லமையை விளங்க பண்ணியிருக்கிறார். ஒருவன் கர்த்தருடைய கிருபையை உண்மையாய் உணர்வானால் அவன் வாழ்க்கை உண்மையிலேயே ரொம்ப பெரிய ஆசீர்வாதத்துக்குள் கடந்து போகும். அதான் உண்மை. அப்படி உணர்ந்தவங்க இருக்கிறாங்க பைபிள். உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா யோசபாத், அவனுக்கு விரோதமாக 3 சேனைகள் வருகிறது. மோவாவியர்கள், அம்மோன் புத்திரர், சேயின் மலை தேசத்தார். இதெல்லாம் நீங்க 2 நாளாகவும் 20வது அதிகாரத்தில் இருக்குது. அதெல்லாம் என்னுடைய சப்ஜெக்ட் இல்ல, உங்களுக்கு ஜென்ரலா சொல்றேன். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை, 3 சேனைகள் அவனை சூழ்ந்து கொள்ளும் பொழுது அந்த இக்கட்டான நிலைமையில் அவனால் யுத்தம் செய்து அந்த போரை நடத்தி ஜெயிக்க முடியாது. அப்ப ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து கொள்ளுகிறான். கிருபையை சார்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கான பாடற் குழுவினரை நியமிக்கிறான். ராணுவ வீரர்களுக்கு முன்பாக பாடற் குழுவினர். இந்த பாடற் குழுவினர்கள் கர்த்தரை பாடுறாங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு பாடினாங்க. பாடும்பொழுது கர்த்தர் அந்த யுத்தத்தை தன் கையிலே டேக் ஓவர் பண்ணிட்டார். அவர்களுக்கு விரோதமாய் வந்த 3 சேனைகளையும் அவங்களே வெட்டி சாகும்படி செஞ்சார். இவங்களுக்கு ஒரு வேலையும் கர்த்தர் வைக்கல, அவங்களே வெட்டி செத்து போனாங்க. இது போல பைபிள் நிறைய சம்பவம் இருக்குது. 2 நாளாகவும் 5வது அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா சாலமோன் கர்த்தருக்கென்று ஆலயத்தை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணுகிற அந்த பிரதிஷ்டை ஆராதனை, அங்கே ஆசாரியர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கிட்டாங்க. வகுப்பின் முறைகளை பாராமல் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு தேவாலயத்தில் வந்தாங்க. கர்த்தருக்கென்று ஒரு மகிமையான ஆலயம் கட்டப்பட்டதை நினைக்கும் பொழுது அவங்களுடைய இருதயம் பொங்குச்சு, சந்தோஷத்தில் நன்றியினால் பொங்குச்சு. ஆகையினாலே அவர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு அந்த இடத்துல அந்த ஆசாரியர்கள் பாடினாங்க. என்ன பாடினாங்க? கிருபையை பாடினாங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு பாடினாங்க. பைபிள்ல வேறு எங்கேயுமே வெளிப்படுத்தப்படாத ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், தேவ மகிமை ஒரு மேகமாக இறங்கி லிட்ரலா தேவ மகிமை அந்த ஆலயத்தை வந்து நிரப்பிச்சு. வேற எங்கேயுமே பைபிள் அப்படி கிடையாது. பழைய ஏற்பாட்டில் தேவ மகிமை அப்படி வந்து ஒரு மேகத்தை போல வந்து மூடி அந்த இடத்துல அந்த ஆசாரிகளாலேயே நிக்க முடியல, அந்த மகிமைக்கு முன்னால் தாங்க முடியல. அப்படி ஒரு மகிமை இறங்கி வந்துச்சு. வேற ஒண்ணும் இல்லை, அவருடைய கிருபையை உணர்ந்து அவரை மகிமைப்படுத்தினாங்க. ஆகையினால் இது கிருபை என்கிற வார்த்தைக்குள்ள எவ்வளவு விஷயம் இருக்குது. இந்த கிருபை, ஆண்டவருடைய கிருபையை நம்ம உணரும்போது அதில் நிறைய ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கிறது. இங்கே நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அப்படிப்பட்டவங்களுக்கு மேல கர்த்தர் ரொம்ப பிரியமா இருக்கிறார். தன்னுடைய சுய பலத்தையோ ஞானத்தையோ திறமையோ நம்பாமல் ஆண்டவருடைய கிருபைகளை ஒருவன் நம்புவானானால், அதற்காக அவன் காத்திருப்பானால், அவன் கர்த்தருக்கு பிரியமானவன். என ஆண்டவர் அவன் மேல் பிரியமா இருக்கிறார்னா அவன் ஆண்டவருக்கு பிரியமானவன். அதுதான் காரியம் இல்லையா? கர்த்தர் என் மேல் பிரியமா இருக்கிறார் அப்படின்னா நான் பிரியமானவன் அர்த்தம். அதான் காரியம். அப்ப கர்த்தருடைய கிருபைக்கு ஒருவன் காத்திருக்கிறார் என்றால் அவன் மேல் ஆண்டவர் பிரியமா இருக்கிறான்றது ஒரு சைடு. அடுத்த சைடு வந்து அவன் கர்த்தருக்கு பிரியமானவன் என்பது அடையாளம். அது நம்ம தெரிஞ்சுக்கணும், கர்த்தருக்கு பிரியமான. சரியா? அதனால இன்றைக்கு இந்த கர்த்தருக்கு பிரியமானவன் அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவன். சரியா? இப்ப அந்த சங்கீதத்திற்கு நம்ம சில காரியத்தை வாசிப்போம். அதுக்கு முந்தின 10வது வசனத்தை வாசிக்கலாம்.
அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாகிறார்.
அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாகிறார்.
வீரனுடைய கால்களில் பிரியப்படார்.
வீரனுடைய கால்களில் பிரியப்படார் என்று சொல்லிவிட்டு தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாகிறார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். இந்த குதிரை, இந்த யுத்த வீரன் என்பது ஒரு மனுஷனுக்கு ஒரு ராணுவத்திற்கு அல்லது ஒரு ராஜாவுக்கு இருக்கிற ஒரு பலன், பாதுகாப்பு. அதுதான் அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த். ஒரு ராணுவம் ஒரு தேசத்துல எவ்வளவு வலிமையா இருக்கிறதோ அதுதான் அந்த தேசத்தின் பலன். ஒரு ராணுவம் எவ்வளவு தூரம் அது நேர்த்தியா இருக்கிறதோ அதுதான் அந்த தேசத்திற்கு பாதுகாப்பு. இந்த இடத்தில் ஆண்டவர் எதிலே பிரியமா இருக்கிறார், எதில் பிரியப்படார் என்பதும் இங்க இருக்குது. நம்ம வாசிச்ச தலைப்பு வசனத்திலே தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல பிரியமா இருக்கிறார். ஆனால் அதே ஆண்டவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார் இருக்கு. அப்படின்னா என்ன? தன்னுடைய சொந்த பலத்தை, தனக்கு இருக்கிறதான சோர்ஸ், ஒரு ராஜாவுடைய சோர்ஸ் என்ன? குதிரைப்படை, ராணுவம். அதுதான் அவனுடைய சோர்ஸ், அதுதான் அவனுடைய பாதுகாப்பு, அதுதான் அவன் யுத்தத்திலே அடுத்த தேசத்தை ஜெயிக்கிறதற்கு இருக்கிற சோர்ஸ். அதுதான் அவனுக்கு விரோதமாய் சத்துருக்கள் வரும்பொழுது அவனுக்கு பாதுகாக்கிறதான அரண். அதுதான் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு பாதுகாப்பு என்று சொல்லி நாம் ஏதோ ஒன்றை நாம் வைத்திருப்போம் என்றால் அதிலே ஆண்டவர் பிரியமா இருக்கிறது இல்லை. புரியுதா? நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கிற இதுதான் என் பாதுகாப்பு அப்படின்னு நினைச்சோம்னா ஆண்டவர் அதுல பிரியப்பட மாட்டார். இவங்கெல்லாம் எனக்கு தெரியும், இவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் எனக்கு ரொம்ப பழக்கம், அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு ஒரு மனுஷன் நமக்கு இருக்கிற ஆதரவை வைத்து அதுல நம்பிக்கையாக இருந்தா ஆண்டவர் அதுல பிரியப்பட மாட்டார். புரியுதா? இவங்களெல்லாம் எனக்கு தெரியும் என்று ஒரு மனுஷரை நம்பிக்கையாய் வைக்கிறதோ அல்லது நம்ம கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு பொருள் அல்லது சொத்து, ஒரு வசதி, பணம், நம்முடைய வேலை, ஏதோ ஒன்று அதன் மேல் நம்முடைய முழு நம்பிக்கை வைத்து அதிலே நம்முடைய வாழ்க்கையை ஓட்டினால் ஆண்டவர் அதுல பிரியப்படுறது கிடையாது. அதே நேரத்தில் ஆண்டவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நடப்பது அவருடைய கிருபையினால் நடக்கிறது. நம்முடைய திறமையினாலோ, நம்முடைய ஞானத்தினாலோ, நம்முடைய அறிவினாலோ, நம்மை சுற்றிலும் இருக்கிற ஏதுவான சில காரியங்களினாலோ எல்லாம் நடந்துருச்சு நம்ம ஒருபோதும் சொல்லிட முடியாது. புரியல, எல்லாம் நடந்தும் சொல்லிட முடியாது. எல்லாவற்றுக்கும் வீழ்ச்சி உண்டு. நம்ம கிட்ட நம்மை சுற்றிலும் இருக்கிற பாதுகாப்பாய் நினைக்கிற எல்லாவற்றுக்கும் வீழ்ச்சி உண்டு, எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. ஆனால் அவருடைய கிருபை தான் என்றும் உள்ளது. ஆமென். அதுக்காகவே பைபிள் ஒரு சங்கீதம் இருக்குது, 136 சங்கீதத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே 26 முறை ஆண்டவருடைய கிருபையை சொல்லப்பட்டிருக்கும். படிக்க வேண்டாம், அப்புறம் வீட்டில் பார்த்துங்க. 136 சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வசனத்துக்கு பின்னாலையும் அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய கிருபை என்றும் உள்ளது, நம்ம அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அப்படின்னா அவருடைய கிருபையினாலதான் எல்லாமே நடக்குதுன்னு அர்த்தம். அதுக்காகவே ஒரு சங்கீதமே எழுதியாச்சு பைபிள்ல. அவருடைய கிருபையை மகிமைப்படுத்தி அவருடைய கிருபையினால்தான் சகலமும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு அடையாளமாக அந்த சங்கீதமே இருக்குது, 136 சங்கீதம். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய கிருபை என்கிற விஷயத்திலே ஒரு தேவ பிள்ளை ரொம்பவும் கவனமா இருக்கணும், அந்த கிருபைக்கு காத்திருக்கணும், அவருடைய கிருபையை சார்ந்திருக்கணும். நம்முடைய திறமை, ஞானம், பணம், வசதி, வேலை, மனுஷர்கள் இதை நாம் சார்ந்திராமல் ஆண்டவருடைய கிருபையை சார்ந்திருந்தால் அதுதான் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு விஷயம். சரியா, இன்றைக்கு இந்த மாலை நேரத்தில் அவருடைய கிருபையை அனுபவித்த ஒரு 3 பேர், அவருடைய கிருபைக்கு காத்திருந்த ஒரு 3 பேர். ஏன்னா அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். அவருடைய கிருபைக்கு காத்திருந்து அந்த கிருபையினால் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள், அப்படி காத்திருந்து அவங்க எப்படி பெற்றுக்கொண்டாங்க என்பதை குறித்து ஒரு 3 பேருடைய வாழ்க்கையை நாம் அடையாளமாக எடுத்துக்கொள்ள போகிறோம். கிருபைக்கு காத்திருக்கிறதுனா என்னங்கிறது நமக்கு தெரியணும். ஏன்னா அந்த வசனத்தை நம்ம வந்து ஓப்பனா பார்க்கணும். தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறதுனா என்ன, அது நமக்கு தெரியும். அவருடைய கிருபைக்கு காத்திருத்தல் அப்படின்னு பைபிள் இருக்கு. அப்படின்னா என்னங்கிறத நம்ம இந்த 3 பேருடைய வாழ்க்கையிலுமே கொஞ்சம் அலசி பார்த்தால் நமக்கு தெரிஞ்சிடும். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6 அதிகாரம் 8 வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 6 அதிகாரம் 8 வசனம்.
நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது.
கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது.
நோவாவின் வம்ச வரலாறு நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான்.
முதலாவதாக வேதத்தில் கிருபை பெற்ற மனுஷனாக சொல்லப்பட்டது நோவா. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்படின்னா அந்த நாட்களில் ஜனங்கள் எத்தனையோ பேர் இருந்திருக்கிறாங்க, பல ஆயிரங்களான ஜனங்கள் இருந்தாங்க. அந்த ஜனங்களுக்குள் நோவா என்ற ஒரு மனுஷன் மேல் ஆண்டவர் கிருபையா இருந்தார். கர்த்தருடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைச்சது. இன்னைக்கு சொல்லுகிறேன், நமக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கிறதுனால்தான் நம்ம நிர்மூலமாகாமல் இருக்க முடியும். புரியுதா? அதை நம்ம புரியணும். ஏன்னா புலம்புகள் 3:22-23 அப்படி சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிர்மூலமாகாமல் இன்னைக்கு பிழைத்திருக்கிறோம் ஆண்டவருடைய கிருபை. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததுனாலதான் அப்படிப்பட்ட ஒரு பெரு வெள்ளம் வந்த பொழுதும், பூமியை மொத்தமாக எல்லா ஜீவராசிகளை அழித்த பொழுதும், அவனுக்கும் அவன் குடும்பத்தாருக்கும் மாத்திரம் அழிவிலிருந்து தப்பும்படி கர்த்தர் கிருபை செய்தார். நிர்மூலமாகாந்திருந்தது கர்த்தருடைய கிருபை. அப்படி பார்க்கும் பொழுது கர்த்தருடைய கிருபை நோவாவுக்கு கிடைச்சது. அவன் உத்தமனாயிருந்தான், நீதியிலே நடந்தான், தனக்கு தெரிந்த அளவுக்கு ஆண்டவருக்கு உண்மையாயிருந்தான், ஆண்டவரோடு ஒரு உறவோடு அவரோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனுஷனாயிருந்தான். இப்படி இருக்கும் பொழுது இந்த நோவாவுடைய வாழ்க்கையில் அவன் கிருபைக்கு எப்படி காத்திருந்தான், எவ்வளவு காலம் காத்திருந்தான் என்பதுதான் இப்ப நமக்கு முக்கியமான விஷயம். வாசிக்கலாம். 5 அதிகாரம் 32 வசனத்தை வாசிக்கலாம்.
நோவா 500 வயதான போது சேம் காம் யாபேத் என்பவர்களை பெற்றான்.
சேம் காம் யாபேத் என்பவர்களை பெற்றான் போது. நோவாவுக்கு 500 வயசு. 500 வயதான பொழுது சேம் காம் யாபேத் என்கிற பிள்ளைகள் அந்த 500 வயதுக்கு பிறகுதான் அவனுக்கு பிறக்கிறாங்க. புரிதல் நினைக்கிறேன். ஆபிரகாமுக்கு தான் வயசுல கர்த்தர் குழந்தை கொடுத்தாரு. அது 100 தான், இது 500க்கு பிறகு பிறந்திருக்குது. நம்ம நினைச்சது ரொம்ப வயசான காலத்தில் பிள்ளை பெற்றோம். ஆபிரகாம் சாரால் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். நோவாவுக்கு 500 வயசுக்கு பிறகுதான் பிள்ளைய பிறந்திருக்குது. அப்ப பாருங்க, இதெல்லாம் நம்ம கவனிக்கிறது இல்லை. நோவாவுக்கு 500 வயசு ஆகிற வரைக்கும் பிள்ளைங்க கிடையாது. 500 வயசுக்கு பிறகுதான் 3 பிள்ளைகள் அவனுக்கு பிறக்கிறாங்க. இந்த 3 பிள்ளைகள் பிறகு அந்த சூழ்நிலையிலே ஜனத்தொகை பூமியிலே பெருகுச்சு. 6 வசனத்தில் அதிகாரத்தில் பார்க்கும்போது மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்தைகள் பிறந்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஜனத்தொகை பெருக 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 பாவமும் ஒரு பக்கத்தில் உலகத்தில் பெருகிக் கொண்டே போனது. ஜனங்கள் பெருக்கம் உண்டாகும் போது பாவமும் பெருகுச்சு. இந்த பாவம் பெருகும் பொழுது ஆண்டவரே மனஸ்தாபப்பட்டார். 6 வசனத்தில் பார்க்கிறோம், 6 அதிகாரத்தில், தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. மனுஷனை ஏன் தான் நம்ம படைச்சோமோ அப்படி அவர் நினைக்கிற அளவுக்கு பாவம் பெருகிடுச்சு. இது நடந்தது எப்பன்னா நோவாவுடைய 500 வயதிற்கு பிறகு இதெல்லாம் நடக்குது. புரிதல், அவனுக்கு அந்த பிள்ளைகள் பிறக்கிறாங்க, அதே நேரத்தில் பூமியில ஏராளமாய் ஜனம் பெருகிட்டே இருக்குது. அந்த சூழ்நிலையில், அந்த ஜனப்பெருக்கத்தின் சூழ்நிலையிலே தான் இந்த காரியங்கள், பாவம் பெருகுச்சு. பாவம் பெருகும் பொழுது ஆண்டவரே மனஸ்தாபப்படக்கூடிய அளவுக்கு பாவம், அசுத்தமான காரியங்கள் உலகத்தில் பெருகி கொண்டு வந்தது. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த பாவத்திற்காக ஆண்டவர் முடிவெடுக்க ஆரம்பித்தார். வாசிக்கலாம், 7 வசனம், 6 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள்
ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும்
உண்டாயிருக்கிறவைகளை
நிக்கிரகம் பண்ணுவேன்.
நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார்.
எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்றார். பாவம் பெருகும் பொழுது ஆண்டவர் வேறு வழி இல்லாமல் நியாய தீர்ப்பை அனுப்ப வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. அது நமக்கு புரியணும். ஆண்டவர் விருப்பத்தோடு எந்த நபரையும் அவர் மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறது கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு ஆத்மாவையும் கர்த்தர் விசேஷமாய் நினைக்கிறார். எந்த ஒரு ஆத்மாவும் பாவத்திலே சாகிறது அவருடைய விருப்பம் கிடையாது. எந்த ஒரு நபரையும் அவர் நியாயம் தீர்க்க அவர் விரும்புறது கிடையாது. ஆனால் நீதியுள்ள ஆண்டவர் பாவம் ஒரு எல்லைக்கு மேல போகும் பொழுது வேறு வழி இல்லாமல் நியாயம் தீர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள் ஆண்டவர் தள்ளப்படுகிறார். ஏன் இந்த நியாய தீர்ப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசி நாட்களில் பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்ட தூதர்கள் லூசிஃபரும் அவனுடைய கூட்டத்திற்கும் தேவன் நியாய தீர்ப்பை வச்சிருக்கிறார். ஏனென்றால் அவன் தேவனுடைய சமூகத்திலே அவருக்கு ஒப்பாக இருப்பேன் சொல்லி அவன் தன்னை உயர்த்தினான். இப்ப எல்லாத்துக்கும் நான் ரெஃபரன்ஸ் காட்டிட்டு டைம் இல்ல. இது ஏசாயா 14 அதிகாரத்தில் 12 வசனத்திலிருந்து இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது அவன் தன்னை உயர்த்தும் பொழுது ஆண்டவர் அவனை தம்முடைய சமூகத்திலிருந்து தள்ளினார். இந்த பிசாசிற்காகவும் லூசிபருக்காகவும் அவனை சார்ந்த தூதர்களுக்காகவும் தேவன் நியாயம் தீர்க்கிற ஒரு நாளை நியமித்திருக்கிறார். ஒரு நியாய தீர்ப்பு அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்காக அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு ஜட்ஜ்மெண்ட் காத்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த விழுந்து போன தூதர்களுடைய இடத்தை ரீப்ளேஸ் பண்றதுக்கு தான் ஆண்டவர் மனிதனை படைத்தார். இப்படி மனிதனை ஆண்டவர் படைத்திருக்கும் பொழுது இந்த மனிதனும் அந்த விழுந்து போன தூதர்களைப் போலவே இவனும் பாவம் செய்வானானால் அவனை மட்டும் நியாயம் தீர்த்த ஆண்டவர் இவன் அப்படியே கஞ்சாடைய விட்டுட்டார்னா அவன் கேட்பான், என்ன நியாயம் தீர்த்தீரே, எனக்கு பதிலாய் நீர் உண்டாக்கின மனுஷனை பாரும், என்ன பாரபட்சம் இதுன்னு கேட்பான். ஆண்டவரை குற்றப்படுத்துவான். ஆண்டவர் ஏன் நியாயம் தீர்க்கிறார் என்பதற்கு இதுதான் காரணம். ஆண்டவர் விருப்பத்தோடு எந்த ஒரு மனுஷன் நியாயம் தீர்க்கிறது கிடையாது. இயேசு கிறிஸ்துவே சொன்னார், நான் ஒருவரையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லைன்னு. ஆண்டவர் விருப்பத்தோடு செய்யறது கிடையாது. ஆனால் அந்த நியாய தீர்ப்பு அவர்களுக்கு வரும். ஏன்னா சந்தர்ப்ப சூழ்நிலைகளின் நிமித்தம் நியாயம் தீர்த்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள் ஆண்டவரே தள்ளப்படுறாரு. நான் இதெல்லாம் நிறைய எடுத்திருக்கேன் சபையில், இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட எடுத்து. மத்தேயு 11 அதிகாரத்தில் படிக்க வேண்டாம், 11 அதிகாரத்தில் 20-30 வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். கோரோசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உன்னில் செய்யப்பட்ட அற்புதங்கள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் எந்தைக்கோ ரட்டுடத்தி மனம் திரும்பி இருப்பார்கள். வானப்பதி என்றும் உயர்த்தப்பட்ட கப்பர் நோகமே, நீ பாலானப்பதி என்றும் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட அற்புதங்கள் சோதோமிலே செய்யப்பட்டிருக்குமானால் அவர்கள் எந்தைக்கோ ரட்டுடத்தி மனம் திரும்பி இருப்பார்கள் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? ஆகையால் நியாயம் தீர்ப்பு நாளிலே அவர்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் உனக்கு நேரிடுவது அதிகமா இருக்கிறது. காரணம் என்ன? அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற நியாயம் தீர்ப்பு வரும் பொழுது அவங்க கையை காட்டுவாங்க, எங்களை நியாயம் தீர்த்தீரே, இவங்களுடைய காரியம் என்ன? அப்ப அதை விட மோசமா இவங்களுக்கு நியாய தீர்ப்பு இருக்குது. அப்படியானால் இயேசு கிறிஸ்து சொல்ற இந்த நியாய தீர்ப்பு என்பது கட்டாயமானது, வேற வழி கிடையாது. ஆண்டவர் விருப்பத்தோடு செய்வதில்லை. அவர் செய்யாமல் போனால் நியாயம் தீர்ப்புக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற சாத்தான் ஆண்டவரை குற்றப்படுத்திடுவான். எனக்கு நியாய தீர்ப்பு மனுஷனுக்கு கிடையாதா அப்படின்னு கேட்பான். ஆகையினாலே ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறதுனாலே அந்த லூசிபருக்கும் அந்த சாத்தானுக்கும் அவருடைய கூட்டத்திற்கும் நியாய தீர்ப்பை கொடுப்பது உண்மையானால் தவறு செய்கிற மனுஷனுக்கும் அவர் நியாயம் தீர்ப்பு கொடுப்பது கட்டாயமாக விடுகிறது. அதுதான் சூழ்நிலை, ஆண்டவருடைய நிலைமை அது. அப்படி பார்க்கும் பொழுது இவர் தான் மனுஷனை உண்டாக்கினார், இவர் தான் இவர்களை பெருக பண்ணினார். ஆனால் இவர்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்து பாவத்திற்கு தங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுக்கும் பொழுது எந்த பிசாசு நியாய தீர்ப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறானோ அவனுக்கு யார் யாரெல்லாம் இடம் கொடுக்கிறார்களோ அவர்களையும் சேர்த்து நியாயம் தீர்க்கப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள் ஆண்டவர் தள்ளப்படுறார். அத சிச்சுவேஷன். இந்த இடத்திலே தான் உண்டு பண்ணின மனுஷனுக்காக தானே மனஸ்தாபப்பட்டார். ஏன் தான் இந்த மனுஷனை நம்ம படைச்சோமோ, இப்படி இவன் பிசாசுக்கு இடம் கொடுத்து பாவம் பெருகி கொண்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் நியாய தீர்ப்பை தன் மனதிலே நினைக்க ஆரம்பிச்சார். பூமியிலே தான் உண்டாக்கின எல்லா மனுஷனையும் மிருகங்களை எல்லாத்தையும் நான் நிக்கிரகம் பண்ண வேண்டும், மொத்தமா அடிக்கணும் ஆண்டவர் யோசிச்சார். யோசித்த பிறகு பார்க்கிறார், யாராவது ஒருத்தன் நல்லவனா கிடைப்பானான்னு பார்க்கிறார். அவர் கண்ணில் பட்டதுதான் நோவா. பூமியில மனுஷனுக்காக அவர் துக்கப்பட்டுட்டு மனஸ்தாபப்பட்டுட்டு யாராவது ஒருத்தனாவது நல்லவனா இருக்கிறான்னு தேடும் பொழுது அவர் கண்களில் நோவா என்ற ஒரு மனுஷன் தான் கிடைச்சான். இதுல வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, நோவாவுடைய மனைவி ஒரு நீதிமான் இங்கே ஒரு வார்த்தை கூட கிடையாது. நோவாவுடைய 3 பிள்ளைகள் நீதிமான்கள்னு ஒரு வார்த்தை கூட கிடையாது. அவனுடைய மனைவிகள் 3 மனைவிகளும் அவங்க 3 பேரும் நீதிமான்களா இருந்தாங்கன்னு அவங்கள பத்தி ஒரு வார்த்தையும் கிடையாது. நோவான் ஒரு மனுஷன் மட்டும்தான், ஒரே ஒரு மனுஷன் நீதிமான். அவன் நீதிமானா இருந்தான், அவன் தேவனுக்கு பயந்திருந்தான், அவன் கர்த்தரோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அவன் நிமித்தம் அந்த கிருபை, கர்த்தருடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைச்ச அந்த கிருபை அவன் குடும்பத்தையும் சூழ்ந்துகிச்சு. நோவா கிட்ட கொஞ்சம் கிரியை இருந்துச்சு, ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கை இருந்துச்சு, ஆனா அவங்க குடும்பத்துல யாருகிட்டையும் அது மாதிரி இல்லை, இருந்ததான் ஒண்ணுமே இல்லை பைபிள்ல. ஆனாலும் அவர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு கிடைச்சது. இதுதான் கிருபைங்கிறது. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது, அந்த கிருபையினாலே அவன் குடும்பத்திற்கும் ஒரு பாதுகாப்பு. ஏன் தெரியுமா? குடும்பம் அழிஞ்சு இவனை மட்டும் தனியா வச்சு அவன் சந்தோஷமா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அதனாலதான் ஆண்டவர் பார்த்தார், இவனுக்கு என் கண்களில் கிருபை கிடைச்சது, இவன் துக்கப்படும்படி எதுவுமே நடக்கக்கூடாது. அந்த காரணத்தினால்தான் குடும்பத்தையும் ஆண்டவர் விட்டு வச்சார். அவங்க நீதியில இல்லை. ஆனாலும் ஆண்டவர் நோவா துக்கப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாதுன்றதுக்காக கர்த்தர் அப்படி வச்சார். சரி, இப்ப இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் நியாயம் தீர்க்க வேண்டும் என்கிற ஒரு நினைப்பு, ஒரு சூழ்நிலை அவருக்கு உருவாச்சு. இப்ப நோவா கிட்ட ஆண்டவர் பேசுறார். 13 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினாலே நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ்பூசு.
நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால்
பேழையின் நீளம் முன்னூறு முழமும் அதின் அகலம் ஐம்பது முழமும் அதன் உயரம் முப்பது முழமுமாய் இருக்க வேண்டும்.
இப்ப ஆண்டவர் நோவா கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கிறார். பூமியில் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் அழிவு தீர்மானிக்கப்பட்டாச்சு. உனக்கு என் கண்களில் கிருபை கிடைச்சிருக்குது. அதனாலே உனக்கு, உன்னை நீ காத்துக் கொள்வதற்கு நான் சொல்லுகிற சில காரியத்தை நீ செய்யணும். உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் சொல்லுகிற சில ஜீவராசிகளையும் காக்கிறதற்கு நீ கொப்பேர் என்ற, அது ஆண்டவர் சொல்ற இந்த மரத்துல தான் செய்யணும், கொப்பேர் என்ற மரம், அந்த மரத்தை மட்டும் செலக்ட் பண்ணி அந்த மரத்தை எடுத்து நீ ஒரு பெரிய பேழை உண்டாக்க வேண்டும். அந்த பேழை ஒரு பிரம்மாண்டமான ஒரு பேழையா இருந்தது. அதற்கான டைமென்ஷன் ஆண்டவர் தெளிவா சொன்னார். அதனுடைய பேழையின் நீளம் 300 முழம், அகலம் 50 முழம், அதன் உயரம் 30 முழம். இன்னும் சொல்ல போனா அதுக்கு டைமென்ஷன் கிளீன் சொல்றார். பேழைக்கு நீ ஒரு ஜன்னலை உண்டு பண்ணணும், ஒரே ஒரு ஜன்னல் வைக்கணும். மேல் தட்டுக்கு ஒரு முழ தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து பேழையின் கதவு அதன் பக்கத்தில் வைத்து, ஜன்னல் பக்கத்திலே கதவு வச்சு, கீழறைகளையும் இரண்டாம் தட்டின் அறைகளையும் மூன்றாம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். வானத்தின் கீழ் இருக்கிற ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்கதான் பூமி மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் மாண்டு போகும். கிளீன டைமென்ஷன் கொடுக்கிறாரு. எவ்வளவு லென்த், எவ்வளவு பிரெத், எவ்வளவு ஹைட், எத்தனை ஜன்னல், எத்தனை கதவு, அது எந்த இடத்துல ஜன்னல் வரணும், எங்க கதவு வரணும், கிளீனா சொல்லி கொடுத்துட்டேன். இப்படிதான் செய்யணும். அந்த பேழைக்கு 3 ஃப்ளோர் இருக்கணும். துல்லியமா ஆண்டவர் இப்படி சொல்லி இதை நீ செய்யணும்ன்றாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் இது, எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட். எல்லா மரத்தையும் கட் பண்ண முடியாது, கொப்பேர் மரத்தை மட்டும்தான் எடுக்கணும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு கிடையாது இல்லையா. முந்தியெல்லாம் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இழைக்கிறதுக்கு கையை வச்சு தேய்ச்சி இழைப்பாங்க, இழைப்புளி வச்சு இழைப்பாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மிஷின் வச்சு சரணன்னு ஒரு வெட்டு வெட்டுறாங்க, சரணி இழைக்கிறாங்க, ஒரு செகண்ட்ல எல்லாம் அழைச்சிட்டு வந்துருது. இன்னைக்கு எல்லாமே மிஷின், புரியுதுங்களா. இன்னைக்கு இந்த இவ்வளவு பெரிய பேழை கட்டதுக்கு 1 வாரத்துல கட்டி முடிச்சிடலாம் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில, புரியுதுங்களா. அவ்வளவு ஃபாஸ்டா கடக்கடக்கு எல்லாம் பண்ணலாம், எல்லாத்துக்கும் மிஷின் இருக்கு. ஆனால் அந்த நாட்களில், நோவாவின் காலத்துல, எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாத ஒரு காலகட்டமா இருந்திருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவ்வளவு பெரிய ஒரு பேழையை கட்டுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ கட்டி முடி. கட்டி முடிக்கிறது எதுக்காக கட்ட சொன்னாரு? அதுக்கு பிறகு நான் ஜலப்பிரவாகத்தை உண்டு பண்ணி சகலத்தை நான் அழிக்க போறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் கட்டி முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் ஜலத்தை அனுப்ப முடியாது. இவன் கட்டி முடிச்சாதான் ஆண்டவர் ஜலத்தை அனுப்பணும். ஏன்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். கர்த்தர் சொல்லிட்டாரு, இவன் வேலையை ஆரம்பிக்கிறான், பேழையை கட்டுகிறதற்கான வேலையை ஆரம்பிக்கிறான். 500 வயதா இருந்தது பொழுது அப்ப இந்த காரியம் ஆரம்பிக்குது. 500 வயசுக்கு பிறகு இது ஆரம்பிக்குது. மரத்தை வெட்டுறான், இழைக்கிறான், ஒட்டுறான், என்னென்னமோ பண்றான், பண்ணி இவ்வளவு பெரிய டைமென்ஷன்ல அன்னைக்கு இருந்த சூழ்நிலை பாருங்க, இவ்வளவு பர்ஃபெக்டா இந்த டைமென்ஷன்ல பண்ணணும்ன்றது அன்னைக்கு எதுவுமே கிடையாது. மெஷரிங் ஸ்கேல் எல்லாம் கூட இருந்திருக்காது. எவ்வளவு தூரம் கிளீனா பண்ணி இப்படி எல்லாம் ரெடி பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆயிருக்கும்? எவ்வளவு நாள் ஆயிருக்கு? வாசிங்க 7:11 வாசிங்க.
நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷம்,
நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷம்
2 மாதம்
17 தேதியாகிய அந்நாளிலே
மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன. வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. நாற்பது நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது.
பைபிள் என்ன ஒரு அக்யூரசி பைபிள் இருக்கு பாருங்க. 600 வயதாகும் வருஷம், கரெக்டா 600th year. இந்த துல்லியமா இருக்கு பைபிள் பாருங்க. 2 மாதம் 17 தேதி. இந்த மாதிரி அக்யூரசி எங்க எழுதி இருக்கும் பைபிள் உலகத்துல? இந்த புக்ல இருக்கு பாருங்க. என்ன அந்த எந்த காலத்துல என்ன ஒரு அக்யூரேட்ட டேட் கொடுத்திருக்குது பாருங்க. 600 வயசு அந்த வருஷத்தில் 2 மாதம் 17 தேதி இது நடக்குது. 500 வயசுல ஆண்டவர் அந்த ப்ராஜெக்ட் அவனுக்கு கொடுத்தாரு. 600 வயசுல தான் அந்த ப்ராஜெக்ட் அவனால முடிக்க முடிஞ்சது. 100 வருஷம் ஒர்க் பண்ணிருக்கிறான். பேடையை கட்டுறதுக்கு அவன் 100 இயர்ஸ் எடுத்திருக்கிறான். ஏன்னா அன்னைக்கு வந்து அவனுக்கு எந்த டெக்னாலஜி கிடையாது, எந்த விதமான சோர்ஸ் இல்லை. அவனே போய் வெட்டணும், அவனே போய் கட்டணும், எல்லாம் பண்ணணும். ரொம்ப கஷ்டமான விஷயம். 100 வருஷம் எடுத்திருக்கிறான். எடுத்து இந்த 600 வயசுல தான் அவன் பினிஷ் பண்ணும்பொழுது வந்துருச்சு, வெள்ளம் வர ஆரம்பிச்சிருச்சு. பூமியிலிருந்து ஊற்றுக்கண்ணு திறக்குது, வானத்து மதகு வெடிச்சு கொட்டுது, மழை 40 நாள் பெய்யுது. 600 வயசு 2 மாதம் 17 தேதியில இது ஸ்டார்ட் ஆகுது. இப்ப கவனிக்கணும், இந்த நோவா கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்றவன். நம்மள மாதிரி கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்றவன். நோவாவுக்கு ஆண்டவர் ஒரு குடும்பத்தை கொடுத்தார், உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். நோவாவுக்கு ஆண்டவர் ஒரு வேலை கொடுத்தார், உங்களுக்கும் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது போல நமக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கு ஒரு குடும்பம் இருந்தது போல நமக்கும் ஒரு குடும்பம் இருக்கிறது. நோவாவுக்கு ஆண்டவர் வேலை கொடுத்தாரு, சம்பளம் இல்லாத வேலை. 100 வருஷம் சம்பளமே கிடையாது, ஆனா ஆண்டவர் வேலை கொடுத்துட்டாரு. இதை நீ செய்யணும், வேலை கொடுத்துட்டாரு. 100 வருஷம் வேலை இவனுக்கு வேலை கொடுக்கிறான். 100 வருஷம் ஒர்க் பண்ணி அந்த வேலையை முடிக்கிறான், அந்த ப்ராஜெக்டை முடிக்கிறான். வேலை கொடுத்தார், நமக்கு கொடுத்திருக்கிற எல்லாமே அவனுக்கு கொடுத்தாரு, சரியா? இப்ப இந்த 100 வருஷத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான ஆண்டவருடைய கண்களில் கிருபை, ஆண்டவர் கொடுத்திருக்கிற குடும்பம், ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேலை, இதுல அவன் வாழ்ந்துட்டுகிறான். நமக்கு இருக்கிற சூழ்நிலை இதே போலதான், அவனும் அன்னைக்கு வாழ்ந்துட்டுகிறான். இதுல எல்லாமே நமக்கு இருக்கிறதெல்லாம் அவனுக்கு இருந்துச்சு, நம்ம கிட்ட இல்லாத ஒண்ணு கூட இருந்துச்சு அவன்கிட்ட. அதுதான் முக்கியமானது. வாசிக்கலாம், 2 பேதுரு 2:5 வாசிக்கலாம். 2 பேதுரு 2:5
பூர்வ உலகத்தை தப்ப விடாமல்
நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான
8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணி.
போதும், பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணினார். இவ பாத்தீங்கன்னா அவனுக்கு ஆண்டவர் கிருபை காண்பித்தார், அவனுக்கு குடும்பத்தை கொடுத்தார், அவனுக்கு வேலையை கொடுத்தார். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. அந்த 100 வருஷத்தில் அவன் இன்னொரு காரியத்தை ஆண்டவருக்காக வாலண்டியரா செய்யறான். அந்த 100 வருஷத்தில் அவன் செய்த இன்னொரு ஒரு காரியம், ஆண்டவர் பேடைய செய்ய சொன்னார், ஆனால் அவன் ஒரு காரியத்தை சைட் பை சைடு இன்னொன்று செஞ்சுட்டு இருக்கிறான். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒருவேளை பேடை செய்யறதுக்கு ஒர்க் பண்ணியிருப்பான். பகலெல்லாம் சாயங்காலமான பிறகு காஸ்பல் பிரீச்சிங், சாயங்காலமான பொழுது பிரீச்சிங். 100 வருஷம் நீதியை பிரசங்கித்தான். புரியுதா? 100 வருஷம் நீதியை பிரசங்கிச்சுட்டே இருக்கிறான். ஒரு சைடில் ஆண்டவர் கொடுத்த வேலை அவனுக்கு போயிட்டு நடந்துட்டு இருக்குது, அடுத்த சைடில் ஆண்டவருக்காக அவன் வேலை செய்து கொண்டிருந்தான். இதுதான் கவனிக்கணும். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் கொடுத்த வேலையை மட்டும் செய்யறமே தவிர ஆண்டவருக்காக நம்ம வேலை செய்யறதே இல்லை. புரியுதா? இதுதான் நான் சொன்னேன், அவங்ககிட்ட நம்ம கிட்ட இல்லாத ஒண்ணு அவங்ககிட்ட இருந்துச்சு. ஆண்டவர் கொடுத்த வேலையை நம்ம செய்யறோம் கரெக்டா, ஆனால் ஆண்டவருக்காக வேலை செய்கிற விஷயத்துல தான் நம்ம தவறி போயிடுறோம். நோவா ஒரு பக்கத்தில் ஆண்டவருக்கு ஆண்டவர் கொடுத்த வேலையை செஞ்சிட்டு இருந்த, அடுத்த சைடில் அவன் ஆண்டவருக்காக 100 வருஷம் நீதியை பிரசங்கித்துக் கொண்டிருந்தான். அவன் நீதிமான், தனக்கு தெரிந்திருக்கிற நீதியை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருந்தான். இப்படிதான்ப்பா வாழணும், இப்படி வாழக்கூடாது, இது தவறு. ஜனங்களுக்கு அவன் நீதியை சொல்லிக் கொடுத்தான். அப்ப அந்த 100 வருஷம் அதுதான் வெயிட்டிங் பீரியட். நோவாவுக்கு 100 வருஷம் வெயிட்டிங் பீரியட். அவன் கிருபைக்கு காத்திருந்தது 100 வருஷம். ஆண்டவர் அந்த நியாய தீர்ப்பை அறிவித்து அது நிறைவேறுவதற்கு இடையிலே 100 வருஷம் ஆச்சு. அப்ப அந்த 100 வருஷமும் அவன் காத்துட்டு இருந்தான். பேழையை கட்டிட்டு இருக்கிறான், நீதியை பிரசங்கிச்சுட்டு இருக்கிறான், எந்த நேரத்தில் மழை வருமோ என்று அவன் காத்திருக்கிறான். எத்தனை வருஷம்? 100 வருஷம் காத்திருந்தான். அப்போ ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு நோவா 100 வருடங்கள் காத்திருந்தான். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய வெயிட்டிங் பீரியட் பாத்தீங்களா? கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அப்ப அந்த 100 வருஷம் அவருடைய கிருபைக்கு காத்திருந்தான். அந்த 100 வருஷத்தில் அவன் என்ன செய்தான் என்றால் நீதியை பிரசங்கித்தான். அப்போ நமக்கு வந்து ஆண்டவர் கிருபையாய் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இது கிருபையின் முதல் காரியம். ஆனால் இதை விட ஒரு பெரிய கிருபை இருக்குது, ஆண்டவர் தம்முடைய வருகையிலே நம்ம எடுத்துக் கொள்றது. அதுதான் ரொம்ப பெரிய கிருபை. ரட்சிக்கப்பட்ட கிருபையை விட பரலோகத்துக்கு அவர் நம்மளை கூட்டி சேர்க்க போறார் பாருங்க, அதுதான் ரொம்ப பெரிய கிருபை. அப்ப அந்த ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து பரலோகம் போகிற வரைக்கும் தான் நமக்கு வெயிட்டிங் பீரியட். நோவாவுக்கு அந்த நியாய தீர்ப்பை அறிவிக்கப்பட்டது முதல் அந்த நிறைவேறுகிறதான காலம் வெயிட்டிங் பீரியட். நமக்கு ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் கர்த்தருடைய வருகை அல்லது நம்முடைய மரணம் அது வரைக்கும் தான் நமக்கு வெயிட்டிங் பீரியட். நமக்கு 100 வருஷம் ஆண்டவர் கொடுக்கல, அதுக்கும் குறைவா தான் கொடுக்கிறார். அப்ப அந்த வெயிட்டிங் பீரியட் நம்ம எப்படி இருக்கணும்? ஆண்டவர் நமக்கு கொடுத்த வேலைகளை ஒரு பக்கம் செய்யணும், ரெண்டாவது ஆண்டவருக்காக நம்ம வேலை செய்யணும். அந்த வெயிட்டிங் பீரியட் நம்ம எப்படி வெயிட் பண்ணணும்ன்றதுதான் முக்கியம். அதனால நம்ம வெயிட்டிங் பீரியட் நம்ம இஷ்டம் போல வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. வெயிட்டிங் பீரியட்ல நோவா அந்த 100 வருஷத்தை வேஸ்ட் பண்ணல, அந்த 100 வருஷம் நீதியை பிரசங்கித்துக் கொண்டிருந்தான். அப்போ அப்படி காத்திருந்ததுனாலதான் அவனை கர்த்தர் பத்திரமாய் பேடையிலே கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சது, அந்த அழிவுக்கு கர்த்தர் தப்புவிக்க முடிந்தது. அதனால நோவாவுடைய வாழ்க்கை கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருந்தது. 100 வருஷம் அவன் காண்பிக்கிற பாடம் என்ன? நீதியை பிரசங்கித்துக் கொண்டே நான் 100 வருஷம் ஆண்டவருடைய கிருபைக்கு காத்திருந்தேன். அதே போல நீயும் 100 வருஷம் ஆனால் சரி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டுகள் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டே கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருங்கிறார் ஆண்டவர். அப்படிதான் நோவாவுடைய வாழ்க்கை நமக்கு அதுதான் பாடம் கொடுக்குது. அவருடைய வார்த்தைகளை சொல்லுங்கள், சொல்லுங்கள். நியாய தீர்ப்பு இன்னைக்கு வாசலில் நிற்கிறது. ஜனங்கள் நியாயம் தீர்க்கப்பட போகிறார்கள். அழிவுக்கு அன்னைக்கு நோவாவை சுற்றிலும் இருந்த ஜனங்கள் அழிவுக்கு நியமிக்கப்பட்டது போல இன்னைக்கு நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் அழிவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஜனங்களுக்கு நீதியை பிரசங்கிக்க வேண்டியது நீதிமான்களாகிய நம்மேல் விழுந்த கடமை. ஆமேன். அதான் உண்மை. நீதிமான் என்று நம்ம சொல்லிக்கிறோம், நோவா நீதிமான்னு சொல்லியிருக்குது, நம்மளே நம்ம சொல்லிக்கிறோம் நீதிமான். ஆனா நீதிமான் எப்படி இருப்பான்? ஆண்டவர் கொடுத்த வேலையும் செய்வான், ஆண்டவருக்காகவும் வேலை செய்வான். அவன் தான் நீதிமான். அப்படிதான் அவன் காத்திருந்தான். ஆண்டவர் தம்முடைய கிருபையை வெளிப்படுத்தினார், மழை வந்தது, அவனும் அவன் குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது. சரி, இரண்டாவது அப்போஸ்தல நடவடிக்கைகள் 7:10 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7:10.
தேவனோ அவனோடு கூட இருந்து,
தேவனோ அதாவது யோசேப்போடு கூட இருந்து,
எல்லா உபத்திரவங்களின் நின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும்
தன் வீடனைத்திற்கும்
அதிகாரியாக ஏற்படுத்தினான்.
தேவனோ யோசேப்போடு இருந்து எல்லா உபத்திரவங்களின் நின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய சமூகத்தில் அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் ஆண்டவர் அருளினாராம். யோசேப்புக்கு பார்வோனுக்கு முன்பாய் அவன் போய் நிற்கும் பொழுது ஆண்டவருடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்தது. ஆண்டவர் அவனுக்கு தம்முடைய கிருபையினால் ஞானத்தை அவனுக்கு கொடுத்தார். அந்த ஞானத்தினால் பார்வோனுடைய சொப்பனங்களை எல்லாம் அவன் விளக்கம் கொடுத்து அவன் எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்தப்பட்டான். யோசேப்புக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்போ கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்கிறது ஒண்ணு இருக்குது. நோவா 100 கிருபைக்கு காத்திருந்தான். யோசேப்புடைய வாழ்க்கை கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். வாசிக்கலாம் ஆதியாகமம் 37:2 வாசிக்கலாம்.
யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 தன் சகோதரருடனே
கூட
ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோட இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான்.
போதும். யோசேப்புக்கு 17 17 உள்ளவனா இருக்கும் பொழுது அவன் நீதி உள்ளவனாக தன் வாழ்க்கையை உண்மையா வச்சுட்டு இருந்தான். அந்த 17 உள்ளவனா இருக்கும் பொழுதுதான் அவனுக்கு சொப்பனங்கள் வர ஆரம்பிச்சது. அந்த அதிகாரத்தில் அதுக்கு பிறகு வர வசனங்களை படிச்சீங்கன்னா சொப்பனங்கள் வரும். 17 இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய வாழ்க்கை குறித்த எதிர்கால திட்டங்களை ஆண்டவர் சொப்பனங்களாய் காமிச்சார். 2 அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை ஆண்டவர் அவனுக்கு விளங்க பண்ணினார். அப்போ யோசேப்புக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்க ஆரம்பிச்சதை பண்ண 17 அவனுக்கு கிருபை கிடைக்க ஆரம்பிச்சது. நோவாவுக்கு 500 கிருபை கிடைக்க ஆரம்பிச்சது. நமக்கு நம்ம ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலே கிருபை நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்குது. இப்படி இந்த கிருபை நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்குது. இப்படி பார்க்கும் 17 அவனுக்கு கிருபை கிடைக்க ஆரம்பிச்சது என்று 37 சொல்லுகிறது. அந்த கிருபையை ஆண்டவர் அவனுக்கு முழுமையான ஆசீர்வாதமா மாத்தினது எப்படின்னா பார்வோனுக்கு முன்பாய் கொண்டு போய் நிற்கும் பொழுது. வாசிக்கலாம் 41 ஆதியாகமும் 41:46.
யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது 30 யோசேப்பு பார்வோனுடைய சந்ததியிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான்.
போதும். பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் வழங்கினார்னு போட்டிருக்கு. அவன் பார்வோனுக்கு முன்பாய் நிற்கும் பொழுது அவனுடைய வயது 30. 17 ஆண்டவர் தம்முடைய கிருபையை வெளிப்படுத்தினாரு. அவனுடைய 30 அந்த கிருபையை அவன் சுதந்தரித்துக் கொண்டான். அந்த கிருபையின் ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக் கொண்டான். இடையிலே 13 13 வருஷம் அவன் காத்திருந்தான். நோவாவுடைய வெயிட்டிங் பீரியட் ரொம்ப ஜாஸ்தி, 100 வருஷம். ஆனால் யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்தது 13 வருஷம். 13 வருஷம் கர்த்தருடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைக்க, அந்த கிருபை அவனுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு அவன் வெயிட் பண்ணிட்டே இருந்தான். 13 வருஷம் வெயிட் பண்ணான். 17வது வயசுலிருந்து 30வது வயசு வரைக்கும் அந்த 13 வருஷம் அவன் கடந்து போன பாதை நமக்கு தெரியும். அந்த 13 வருஷத்துல அவனுடைய வாழ்க்கையிலே ஹைலைட்டான விஷயம் அது போர்த்திபாரின் வீட்டில் நடந்ததுதான். 39:9 மாத்திரம் வாசிக்கலாம்.
இந்த வீட்டிலே
என்னிலும் பெரியவன் இல்லை.
நீ அவருடைய மனைவியாயிருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றால்,
அப்ப அவனுடைய வாழ்க்கையில் அந்த 13 வருட காலம் அவனுடைய வாழ்க்கை ரொம்ப ஹைலைட் ஆன விஷயம் அவனுடைய பரிசுத்த வாழ்க்கை. அங்கதான் அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அவனுக்கு அங்கதான் ஆரம்பிக்குது. அதுக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய சகிப்புத்தன்மைகள் பல காரியங்கள் அவனுக்கு டெஸ்ட் பண்ணப்படுது. அவன் கர்த்தருடைய காரியத்தில் நின்றான். கர்த்தர் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் அளவும் அவனுடைய வசனம் அவனை புடமிட்டதுன்னு 105:19 இருக்கு. அப்படி பார்க்கும்போது அவனுடைய வாழ்க்கையில் அந்த தேவ பயம், இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு என் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி, அந்த தேவ பயம், அந்த 13 வருஷம் தேவ பயத்தோடு அவன் வாழ்ந்தான். 13 வருஷம் அந்த 13 வருஷம் அவன் தேவ பயத்தோடு வாழ்ந்து தனக்கு ஆண்டவர் காண்பித்த அந்த கிருபையை அவன் நேர்த்தியாய் சுதந்தரித்துக் கொண்டான். இதுதான் காரியம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. நோவா 100 வருடம் காத்திருந்தான். அந்த 100 வருடம் நீதியை பிரசங்கித்து காத்திருந்தான். யோசேப்பு 13 வருஷம் காத்திருந்தான். 13 வருஷம் தன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை மெயின்டைன் பண்ணி அவன் காத்திருந்தான். அவன் வாழ்க்கையை இந்த தேவ பயம் தான் அதுக்கு காரணம். யோசேப்புடைய பரிசுத்தத்துக்கு என்ன காரணம்? தேவ பயம், வேற ஒண்ணும் கிடையாது. தேவ பயம், அந்த தேவ பயம் தான் அவனை நிக்க வச்சது. அந்த தேவ பயம் தான் அவனுடைய சகோதரர்களை அவன் பழிவாங்காம இருக்க வச்சது. அந்த தேவ பயம் தான் எல்லா இடத்திலும் அவனை நீதியில் அவனை நடத்தினது. அந்த தேவ பயம் தான் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கு ரொம்ப ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம். அதுதான் அவன் இந்த 13 வருஷம் அவனை பெர்ஃபெக்டா வாட வச்சது. தேவ பயம், தேவ பயமும் தேவ கிருபையும் நேரடியாய் தொடர்புள்ள ஒன்று. ஒரு வசனத்தை படிச்சுடுவோம். 103வது சங்கீதம் 11வது வசனத்தை வாசிக்கலாம்.
பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது.
17வது வசனத்தை படிக்கலாம்.
கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி
அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும்
அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது.
இந்த ரெண்டு வசனங்களுமே கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அவருடைய கிருபை அவ்வளவு பெரிது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அப்படியே கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஆண்டவருக்கு பயந்து நடந்தால் அவருடைய கண்களில் நமக்கு கிருபை விசேஷமா இருக்கும். அந்த தேவ பயம், ஆண்டவருக்கு பயந்து நடக்கும்போது அந்த கிருபை நமக்கு நிறைவா இருக்கும். தேவ பயம் இல்லாதவன் கிருபைகளை இழந்து போவான். அவன் வாழ்க்கை சீரழிஞ்சு போவோம், ஒண்ணுமில்லாமாயிடும். இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது அந்த தேவ பயம்தான் அந்த 13 வருஷம் அவருடைய வாழ்க்கையில் கிருபையில் நிக்க வச்சது. அந்த 13 வருஷத்துக்கு பிறகு அவன் முழுமையாக ஆண்டவருடைய திட்டத்தை அவன் சுதந்திரித்துக் கொண்டான். அவருடைய கிருபையின் முழுமையை அவன் அனுபவிக்க ஆரம்பித்தான். ஆகினாலே யோசேப்பு 13 வருஷம் தேவ பயத்தோடு காத்திருந்தான். நோவா 100 வருஷம் நீதியை பிரசங்கித்து காத்திருந்தான், கிருபைக்கு காத்திருக்கிறான். மூணாவது ஒருத்தர் நம்ம பார்த்து முடிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:28 வாசிக்கலாம். லூக்கா 1:28.
அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான்.
இந்த சூழ்நிலையிலே பார்க்கும் பொழுது மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டவள். தேவதூதனாகிய காபிரியேல் அவளுடைய வீட்டிற்குள் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லி அவளை வாழ்த்தார். இப்படி வாழ்த்தின பின்பு அவள் அதை குறித்து அவர் ஆச்சரியமாக பார்க்கும் பொழுது அவளுக்கு பிறக்கப் போகிற இயேசு கிறிஸ்துவை குறித்து, கிருபையுள்ள ஆண்டவர் அவளுக்குள் பிறக்கிறதை குறித்த ஒரு வாக்கு தத்தம் அவளுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அவளுக்கு அந்த வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்ட பிறகு பார்த்தீங்களானால் இந்த மரியாளுடைய வாழ்க்கை மிகவும் விசேஷமாயிருந்தது. பாருங்க அதே அதிகாரத்தில் 33 வாசிக்கலாம்.
அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவராது என்றான்.
போது, இயேசு கிறிஸ்துவை குறித்து காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. பின்பு அப்படியே 37 வாசிக்கலாம்.
தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை,
இதோ நான் ஆண்டவருக்கு மகிமை,
உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான்.
இப்ப இந்த செய்தியை கொண்டு வந்த தேவதூதன் விஷயத்தை சொல்லுகிறான். இப்பொழுது மரியாளுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. இந்த கிருபை அவ வாழ்க்கையில் எப்பொழுது முழுமையாய் அவ அனுபவிச்சார்னா, நெக்ஸ்ட் 10th அடுத்த 10வது மாதத்திலே அந்த கிருபை வெளிப்பட்டது. இயேசு பிறந்தார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வெயிட்டிங் பீரியட். நோவாவுக்கு 100 வருஷம், யோசேப்புக்கு 13 வருஷம், மரியாளுக்கு 10 மாசம். அந்த கிருபைக்கு காத்திருக்கிறதுக்கு 10 மாசம். இந்த 10 மாசம் இவ என்ன செய்தார் வாசிக்கலாம். 46 வாசிக்கலாம்.
அப்பொழுது மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் ரட்சகராகிய தேவனில் கழி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது.
அவருடைய இரக்கம்
அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய பயத்தினாலே பராக்கிரமம் செய்தார், இருதய சிந்தையில் அகந்தையுள்ளவர்களை சிதறடித்தார், பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார்.
இப்படியே பார்த்தீங்களானால் அவள் 55வது வசனம் வரைக்கும் இந்த மரியாள் அழகான ஒரு வர்ஷிப் பண்ணுவார். எப்படி ஆரம்பிக்கிற பார்த்தீங்களா? என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் ரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அழகான வர்ஷிப். அந்த 10 மாதம் காத்திருக்கிற அந்த காலகட்டத்தில் மரியாளுடைய லைஃப் எப்படி இருந்துச்சு? வர்ஷிப்பிங் இருந்துச்சு. ஆண்டவரை துதிக்கிறா, என்ன அழகான துதியின் வார்த்தைகள் அவளுக்குள்ளிருந்து பொங்கிக் கொண்டு வருகிறது. துதி, ஸ்தோத்திரம், ஆராதனை, ஆண்டவரை புகழ்ந்து பாடுறா, துதிக்கிறா, மகிமைப்படுத்துற. அந்த நெக்ஸ்ட் 10 மந்த்ஸ் அவருடைய லைஃப் வர்ஷிப்பிங்ல இருந்துச்சு. ஆண்டவர் துதிகளின் நடுவிலே இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். ஆமென். இயேசு கிறிஸ்து துதிகளின் நடுவிலே வந்து பிறந்தார். அவளை துதிக்க ஆண்டவர் கிருபை செஞ்சார். அந்த துதிகளுக்குள் இயேசு வந்து பிறந்தார். துதிகளின் நடுவிலை கர்த்தர் வாசம் பண்ணுகிறவர். அப்போ மரியாளுக்கு 10 மாசம், நோவாவுக்கு 100 வருஷம், யோசேப்புக்கு 13 வருஷம், மரியாளுக்கு 10 மாசம். இந்த 10 மாசமும் இவ வர்ஷிப் பண்ண. அப்ப ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கிருபை கொடுக்கும் பொழுது அதை சுதந்தரிக்கிறதற்கு மரியாள் நமக்கு காண்பிக்கிற பாடம், ஆண்டவருக்கு நீ ஆராதனை செய், துதி ஸ்தோத்திரம் பண்ணு, மகிமைப்படுத்து, ஆண்டவருக்கு ஆராதனை செய். அப்ப நீ கர்த்தருடைய கிருபையின் முழுமையை சுதந்தரித்துக் கொள்வாய்கிறார். நோவா வசனத்தை பிரசங்கித்து காத்திருந்தான். யோசேப்பு தேவ பயத்தோடு பரிசுத்தமாய் காத்திருந்தான். மரியாள் ஆண்டவருக்கு ஆராதனை செய்து 10 மாசம் காத்திருந்தான். இவங்க எல்லாருமே கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்றவர்கள். இவங்க எல்லாருமே கர்த்தருடைய கிருபையை சுதந்தரித்துக் கொண்டவர்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பீரியட், நமக்கும் ஒரு பீரியட் இருக்கு. ரட்சிக்கப்பட்ட பொழுது கிருபையை நமக்கு வாக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அவருடைய வருகையில் நாம் எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது அந்த கிருபையின் முழுமையை நாம் அனுபவிக்கிறோம். பரலோகத்துக்கு போக போறோம். அது வரைக்கும் நோவாவை போல கர்த்தருடைய வார்த்தையை பேசணும், யோசேப்பை போல தேவ பயத்தோடு பரிசுத்தமாய் வாழணும், மரியாளை போல ஆண்டவரை ஆராதனை செய்கிறவர்களா இருக்கணும். இப்படித்தான் கிருபைக்கு காத்திருக்கணும். இப்படி கிருபைக்கு காத்திருந்தால் கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருக்கிறார். சரிங்களா? ஜீசஸ் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய கிருபைக்கு நாம் காத்திருக்கணும். அவர் குதிரைகளில் பிரியப்படுவதில்லை, இராணுவ வீரர்களில் அவர் பிரியப்படுகிறது கிடையாது. இந்த உலகத்தில் ஏதோ ஒரு ஆதரவு, மனுஷ ஆதரவு, பண ஆதரவு, சொத்து ஆதரவு, இப்படி ஏதோ ஒன்றின் மேல் நீங்கள் நம்பிக்கை வைத்தால் அதிலே ஆண்டவர்